நம்ம எல்லாரும் இந்த ஒரு வனாந்திர மாதிரி இருக்கிற, நம்மளை அடிக்கடி அலைக்கழிக்கிற உலகத்துல இருந்து சங்கீதம் 23 வந்து ஒரு வனாந்திரத்துல இருக்கிற பாலைவனை சோலை மாதிரி இருக்கிற சங்கீதத்திற்குள்ள நம்ம வரோம். பல விதமான பயங்கள், கவலைகள், கலக்கங்கள் இருக்கும்போது, சில நேரங்களில் ஆடு மாதிரி முட்டாள்களாக நாம் இருக்கும் போதும், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அதெல்லாம் வைத்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம மெய்ப்பன் கிட்ட நம்ம வரோம். எல்லாத்தையும் அறிந்தவர், எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியவர், அவர் வார்த்தையை நமக்கு சரி பண்ணும். முதல் இந்த சங்கீதத்துக்குள்ள நுழையணும்னாவே முதலாவது ஆரம்பிக்கிறது கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். கர்த்தர் இல்லையற்ற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒரே ஞானம் உள்ள தேவன். என் வாழ்க்கையில் மிகுந்த ஈடுபாடோடு அவர் என்னை முன்னாடி நடத்துகிறவராக, ரொம்ப ஈடுபாடோடு தன்னுடைய எல்லையற்ற ஞானத்துல நடத்துகிற, என்னுடைய நித்திய நன்மைக்கு நடத்துகிறவராக என் மெய்ப்பராக இருக்கிறார். ஒவ்வொன்றும் அவருக்கு தெரிகிற ஈடுபாடோடு இருக்கிறார் என்பதை உணரும் போது, அது விசுவாசத்துல உணரும் போது, நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒரு குறை இல்லை என்ற உணர்வு, அந்த உணர்வோடு அந்த நிறைவோடு இரண்டாவது வசனத்துக்கு வரும்போது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஒரு ஒரு காட்சி, நம்ம எல்லாம் சிட்டியில இருக்கிறதுனால சிட்டி லைஃப் பாத்தீங்கன்னா அதே காரங்க ஓடுறதும் வேகமா ஓடுறதும் நம்ம பழகி போயிடும். ஒரு கிராமத்தின் காட்சி யோசிச்சு பாருங்களேன், கிராமத்துக்கு நீங்க போயிருக்கீங்களா? சிட்டியில இருந்து கிராமத்துக்கு போகும்போது, போகும்போதே ஒரு 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 புது பச்சை பசேல்னு ஒரு 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 அந்த அட்மாஸ்பியரே ஒரு சமாதானமா இருக்கும் இல்லைங்களா? ஒரு மிகுந்த இதை விட ஒரு சமாதானமான கிராம அழகான காட்சி என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு ரெஸ்ட்ஃபுல், சில நேரங்களில் கனவுல வர மாதிரி ஒரு பச்சை பசேல்னு புல்லு, அது பக்கத்துல ஒரு ஆறு ஓடுது, அது ஓடுறது கூட தெரியாம, அது சத்தம் கூட போடாம அமைதலாம் ஓடிக்கிட்டு அழகா இருக்கு. நல்லா பச்சை பசேல், அது பக்கத்துல நிம்மதியா சாப்பிட்டு அவ ஆடுகள் படுத்திருக்கு. அதை விட காட்சி பெர்ஃபெக்ட் சீன், ஒரு பிக்னிக் போனோம்னா அதான் சீன், அருமையான சீனை நான் பார்க்கல, எதுவுமே டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுதான் ஒரு விசுவாசி என்ன நிலையில இருந்தாலும் அப்படி ஒரு நிம்மதியும் இலைப்பாறுதலும் அடையும் படிக்கு. அதான் இந்த சங்கீதம் 22 நமக்கு போட்டிருக்கு. விசுவாசத்துல கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார் போது, எல்லா விதமான திகில் இருந்தும், பயங்கள்ல இருந்தும், கலக்கத்துல இருந்தும், நாம் கர்த்தருடைய அந்த மெய்ப்பு மெய்க்க தன்னதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம். அவருடைய போஷணையினால, அவருடைய பராமரிப்புனால, அவருடைய பரவலான ஆடம்பரமான ஏராளமான பராமரிப்பு அவர் போஷிக்கிறார் நம்மள என்றுதான் நம்ம பார்த்து இதுல படிக்கிறோம். முதல்ல இங்க என்ன, ஒரு ஆடுக்கு அத்தியாவசியமாக மேய்ச்சல் தேவை. அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளை கொண்டு போய் வெறும் ஒரு காஞ்சி போன புல்லை மேய்க்க வைக்கிறது மாத்திரம் இல்ல, ஒரு கிரீன் பாஸ்டர்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல, பச்சை பசேல்னு இருக்கிற மேய்ச்சல், வெறும் ஒரு மேய்ச்சல் இல்ல, மேய்ச்சல் பாஸ்டர்ஸ் இங்கிலீஷ்ல வருது. பலவிதமான வெரைட்டியான மேய்ச்சல் அவர் கொடுக்கிறார். வெறும் அதை மேய்ச்சிட்டு திடீர்னு அவசரமா விரட்டிட்டு போறது இல்ல, அது நல்லா அந்த மேய்ச்சல்ல சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டு திருப்தியா அதுல அப்படியே அமர்ந்திருக்கும் படிச்சு செய்கிறார். He makes me lie down in green pastures. அடுத்ததாக இந்த வசனத்துல என்ன வருதுன்னா, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். தண்ணீர் ஒரு வார்த்தை, ஆனா அதை நம்ம எவ்வளவு கொள்ளையாடின பொருளா எடுத்துக்கிறோம். ஒருத்தர் சொன்னாரு, ஐஸ்வர்யவானுக்கு நரகத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, அதுதான் மனுஷர்களுக்கு கொடுக்கவே மாட்டார் ஆண்டவர், அது கூட தகுதி இல்லாம போயிட்டோம் நீங்களும் நானும். அந்த மாதிரி தண்ணீர் 70% நம்ம உடம்புல தண்ணி தான் இருக்கு. ஒரு அரை மணி நேரம் தண்ணி இல்லாம நான் பேசினேன்னா ப்ராப்ளம் தான் இல்லைங்களா? நம்முடைய சரீர சுகத்துக்கும், அத்தியாவசியமா நம்ம உடம்பு செயல்படுவதற்கும், நம்முடைய ஜீரணத்துக்கும், மெட்டபாலிசமுக்கும் ரொம்ப அவசியம் தண்ணி. அது இல்லைன்னா நீரழப்பு, டீஹைட்ரேஷன் ஆகி பலவீனம் ஆகி சில பேர் தண்ணி இல்லாம செத்துறாங்க. பசிய ஓரளவுக்கு கூட நம்ம தாங்கிக்கலாம், தாகத்தினுடைய அகோரம் இருக்கே பயங்கரம். நமக்கே அப்படி இருந்துச்சுன்னா, அந்த மத்திய கிழக்கு மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற வேத காலத்துல இருந்த மக்களுக்கு வந்து மிகவும் தாங்கள் பயப்படுறது வந்து தாகத்துக்கு தான். பஞ்சம் அடிக்கடி வரும். நீங்க ஒழுங்கா பைபிள் ரீடிங் படிக்கிறவங்களா, அந்த கேலண்டரை ஃபாலோ பண்றவங்க தான், நேற்று ரீடிங் வந்து ஆதியாகம 9வது அதிகாரத்துல ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு போற, போன உடனே பஞ்சம், அதனாலதான் அவர் எகிப்துக்கு போற. அந்த பெடுவின் அந்த வனாந்திர ஒரு டென்ட் கூட ஆற வாழ்க்கை வந்து, அவங்க ஆடுகளை அந்த வறண்ட இடத்துல கூட்டு போய், ரொம்ப அந்த அனல் கொதிக்கிற அனல், வறண்ட பூமி, அந்த கிளைமேட்டை பார்த்தோம்னா, அங்கெல்லாம் ராஜஸ்தான் அந்த மாதிரி இடங்கள்ல அதெல்லாம் போனோம்னா, அது பயணம் பண்ணிட்டு போறவங்க சில நேரம் தண்ணி காலி ஆன உடனே அவங்க சொத்தே கூட எழுதி கொடுத்துட்டு ரெடியா இருந்திருக்கிற, யாராவது ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்தா போதும், அந்த அளவுக்கு பசி வந்து ரொம்ப கொடுமைங்க. அந்த மாதிரி ஒரு வனாந்திர வறண்ட காலத்துல வாழ்ற மக்கள் அவர் எழுதும் போது, தாவீது அந்த இடத்துல எவ்வளவு அழகான காட்சி, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர், அது ரொம்ப வேகமா ஓடுற சில நேரத்துல ரொம்ப தூரமே ஆறு இருக்குன்னு தெரியும், ஆனா புஷ்னு சத்தம் வரும், அதே ஓடுற சத்தம். இது அப்படி இல்லை, அது போறதே தெரியாத அமர்ந்த தண்ணீர். ஏன்னா அப்படி சத்தம் வந்துச்சுன்னா இந்த ஆடு கிட்ட கூட போகாது, பயந்த சுபாவம் உள்ள ஆடு. அது மாத்திரம் இல்ல, அந்த ஆடு நிக்கிறதும் பலவீனமா நிக்கும், அது ரொம்ப வேகமா ஓடுற தண்ணியா இருந்துச்சுன்னா அந்த தண்ணிக்குள்ள போய் அதை அடிச்சுட்டு போயிடும், நிக்க கூட முடியாது இல்லைங்களா. அப்படியே அதனால ரொம்ப சைலண்ட், அமை, போறதே தெரியாத அமர்ந்த தண்ணீர். இதுல என்ன போஷண பராமரிப்பு மாத்திரம் இல்ல, ஒரு சமாதானம், ஒரு பாதுகாப்பு, ஒரு இலைப்பார்கள். இந்த படம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், தாவீது வந்து தன்னுடைய ஆத்ம நிலைய, தனக்கும் ஆண்டவருக்கும் யெகோவா இருக்கிற அந்த நிலையத்தான் ஒரு ஆடு ஒரு மேய்ப்பன்ன்றதுக்கு ஒப்பிட்டு நமக்கு சொல்ற. தன்னுடைய ஆத்மால இருக்கக்கூடிய தேவைகளை எல்லாத்தையும் சந்திக்கிற மேய்ப்பனாக அவர் பார்க்கிறார். அந்த ஆத்மாத்தின் ஒரு முக்கியமான தேவை, மிகப்பெரிய தேவை. நம்ம உடம்புக்கு எப்படி மிகப்பெரிய தேவை தண்ணியோ, அதே மாதிரி நம்ம ஆத்மாக்கும் ஒரு தாகம் இருக்குதுங்க. ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மா, தேவ சாயலா படைக்கப்பட்ட எல்லையற்ற தன்மையுடைய ஆத்மாக்கு ஒரு தாகம் இருக்கிறது. அந்த தாகத்தை நம்ம பலவிதமான உலக காரியங்களை தணிக்க பார்க்கிறோம். எரேமியா 2:13 சொல்லுகிறது, என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்கிறார்கள், ரெண்டு தப்புங்க செய்யறாங்க, முட்டாள்தன ஜனங்க. என்ன, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஓடுது ஊற்றுனான், என்ன விட்டுட்டாங்க, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஜீவ தண்ணீர் ஓடுது அதை விட்டுட்டு ஓட்ட தண்ணீர் நிக்காத வெடிப்புள்ள தொட்டிங்க, அதுலதான் நான் குடிக்க போவேன், அதுலதான் குடிக்க போவேன்ற போறதுதான் என் மக்கள் என்ற. நம்முடைய பாவ இயற்கையினால நீங்களும் நானும் அடம் பிடிச்சவர்களாக நம்முடைய ஆத்ம தாகத்துக்கு சுய அன்பை தேடுறது, உலகத்துல நம்ம கிணறுகளை வெட்டிக்கிறது, உலக உறவுகளை தேடுறது, உலக ஃபேஷன்ஸ், உலக என்டர்டெயின்மெண்ட், உலக இசைகள், உலக மியூசிக், உலக இடங்கள், இது எல்லாமே நம்மளை எவ்வளவுதான் புத்துணர்ச்சி அற்றவர்களா நம்மள செய்தாலும், நம்ம சில நேரங்கள் அது சாகத்தை தணிக்க பார்க்கிறோம், நியாயமான காரியத்திலையும் தணிக்க பார்க்கிறோம், குடும்பம், வேலை, பொழுதுபோக்குன்னு. ஆனா திருப்திய தேடுறோம், தாக தணிப்ப தேடுறோம், எப்ப பாரு தாகத்தோடு நிறைவில்லாதவர்களாக புத்துணர்ச்சி அற்றவர்களாக நாம் இருக்கிறோம். தண்ணி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் யோசிச்சு பாருங்க. நம்ம எங்க ஜானுக்கு வந்து படிச்சுட்டே இருக்கும்போது கண்டெல்லாம் தண்ணி வருது, ஸ்கின்னு ப்ராப்ளம் இருக்குன்னு போய் டாக்டர் கிட்ட போய் கேட்டோம்னா, தண்ணி குடிங்க, தண்ணி இல்லைன்னா அப்படித்தான் ஆகும், தண்ணி குடிங்க. அந்த மாதிரி ஆத்மீக விதத்துல தண்ணி இல்லைன்னாதான் நம்ம ஆத்மா வறண்டு போயிடுறது. உலகமே இப்படி ஒரு உலக தப்பான தண்ணியை தேடி ஓடும் போது, அதுக்கு மத்தியில தாவீது என்ன சொல்றாரு, கடவுளுடைய ஆடு என்னை அமர்ந்த தண்ணீர் தாண்டையில் நடத்துறார். ஏன், இந்த உலகமே தண்ணி இல்லாம வறண்டு மக்கள் எல்லாம் இப்படி அப்படி போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் தப்பான தண்ணியை தேடி போறதுனாலதான், தண்ணி இல்லைன்றதுனாலதான். ஆனா கிறிஸ்துவுடைய ஆடுக்கு மட்டும்தான் தாக தண்ணி ஏற்படும். அந்த தாகத்தனி ஆத்ம தாகத்தை தணிக்கப்பட்டு அந்த புத்துணர்ச்சி ஏற்பட முடியும். ஏன், அந்த மேய்ப்பன் மட்டும்தான் உலகத்துல 1 யோவான் 7:37 சொன்னாரு, தாகமா இருக்கிற எவனும் என்னிடத்தில் வரக்கடவான். அவன் நான் தண்ணீரை கொடுக்கிறேன், ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறேன், தன் இருதயத்திலிருந்து ஜீவ நதிகள், நதி இல்ல ஜீவ நதிகள் புறப்படும் அப்படின்ற. என்ன அந்த தண்ணிக்கு என்ன அடையாளம்? இப்போ அந்த மேய்ச்சலுக்கு வந்து கடவுளுடைய ஆழமான வேத சத்தியங்கள் அதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. அது நம்ம சாதத்தை நம்முடைய பசிய தணிக்குது, நம்மள மேய்க்க வைக்கிறாரு, ஆத்தும மேய்ச்சலை கொடுக்கிறாரு. தண்ணி என்ன, தண்ணி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆத்மாவை மிகவும் திருப்தி செய்யக்கூடிய, மிகுந்த சமாதானத்தையும் நிறைவையும் தரக்கூடிய பரிசுத்தாவியினுடைய அனுகிரகம். பரிசுத்தாவி தான், ஏன் அதே யோவான் 7 அடுத்த வசனம் 39 வசனம் சொல்லுது, இந்த ஜீவ தண்ணீரை பத்தி எதை பத்தி பேசினாரா, தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற பரிசுத்தாவியை பத்தி பேசினார். ஆகவே இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நல்ல மேய்ப்பனாக, அவர் தெய்வீக புத்துணர்ச்சியும் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவர். நம்ம என்ன செய்யறோம், அவருடைய ஆடுகளாக ஒவ்வொரு வாரமும் நமக்கும் தாகம் எடுக்குது, நம்ம ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறோம், உலகத்துக்குள்ள போன உடனே அது தண்ணியை தேட ஆரம்பிக்கிறோம். அந்த மேய்ப்பர் நம்மள சுத்தமான நல்ல தண்ணீர் கிட்ட கொண்டு வரோம்னா, நம்ம அடம் பிடிச்ச ஆடுகள் இல்லையா, கெட்டு போன அசிங்கமான நம்மளுக்கு வியாதி தருகிற தண்ணீரை தான் தேடி ஓடுறோம். நம்ம எந்த அளவுக்கு ஆடுகளாக முட்டாளுகன்னா, வீழ்ச்சியடைந்த படைப்புகளாக, இதுல தான் நம்முடைய சீர்கேடு தருது. எத்தனை வாட்டி நம்ம உணர்ந்தால், எத்தனை தடவை இது ஏமாற்றம் கொடுக்குது, இது யூஸ்லெஸ், இது என் சாதத்தை தணிக்கலன்னு எத்தனை தடவை உணர்ந்தாலும், எத்தனை தடவை தான் ஆண்டவர் அவருடைய தண்ணீர் ஜீவ தண்ணீரை கொடுத்து நிறைவியும் திருப்தியும் கொடுத்தாலும், நம்ம விட்டோம்னா வேணும்னு சில நேரங்களில் திருப்தி தருகிற தண்ணீரை விட்டுட்டு இந்த கெட்டு போன திருப்தி தராத அழுக்கு பிடிச்ச அசிங்க தண்ணீர் பின்னாடி தான் நம்ம ஓடும். அதான் ஆடு இல்லைங்களா, முட்டாள்தனமான ஆடு. அது எவ்வளவு அதிசயம், அப்படிப்பட்ட ஆடுகளுக்கு இந்த வசனம் என்ன சொல்லுது, நம்மளா நம்ம விட்டோம்னா அதிருப்தி கொடுக்கிற அசிங்கம், வியாதி பிடிக்கிற, வியாதி கொடுக்கிற தண்ணீரை தான் தேடி ஓடும். ஆனா இந்த சங்கீதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன், அவரனை அமர்ந்த தண்ணீர் லண்டை கொண்டு வருகிறார். அவர் நம்மளை கொண்டு வர, எவ்வளவு பியூட்டிஃபுல் வேர்டிங் பாருங்க, அந்த அவர் அவர் என்ன விரட்டிட்டு நரத்திட்டு வர்றது இல்ல, அவர் ஒரு கட்டாயப்படுத்தி வெளியில அடிச்சு கவிட்டி வர்றது இல்ல, உனக்குள்ள ஆவியானுடைய வழி நடத்தல்னால உந்துதல்னால அவர் நடத்துறார். அமர்ந்த தண்ணீர் போது பரிசுத்தாவியினுடைய பாக்கியமான பாதிப்பும் கிருபைகளும் ஆசிர்வாதமும். எப்படி அந்த மேய்ப்பன் வந்து பரிசுத்தாவியினுடைய பாதிப்புக்கு நம்ம ஆத்துமத்திற்கு ஏற்படும்படி நம்மளை நடத்துறாரு, அமர்ந்த தண்ணீர் போது அது வெறும் சத்தம் வராதது மாத்திரம் இல்ல, அது ஆழமான தண்ணீர். சும்மா மேல் பார்வையா இருக்கிற ஆறுகள் தான் ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு ஓடும், பச பசான்னு அடிச்சுக்கிட்டே இல்லைங்களா, ஆனா ஆழ் அமர்ந்த தண்ணி, மெதுவா தண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னா அது ஆழமான ஆறுன்னு அர்த்தம், ரொம்ப உள்ள ஆழமா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த உலக மக்களுக்கு இது தெரியாது. உலக மக்கள் வந்து மேல் பார்வையான காரியங்கள்ல தான் சந்தோஷம், வெறும் மியூசிக்க போட்டுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு பேண்ட் ராக்க போட்டுக்கிட்டு அலறிக்கிட்டு உலகிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஆஹாஹாஹாட்டு எல்லாம் பார்த்து வச்சுட்டு அதுல தான் அவங்களுக்கு சந்தோஷமா இழைப்பார்கள். ஆனா அமர்ந்த தண்ணிய தேவனுடைய கிறிஸ்துவுடைய ஆடுகளுக்கு எங்க கிடைக்குதுன்னா, அந்த தங்கமான ஆழமான அமைதலான தேவ தேவ சத்தியங்களை குறித்த தியானம், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறது, மேய்ப்பனோடு இருக்கிற ஜபத்துல, அங்கதான் நம்ம அமர்ந்த தண்ணீரை அனுபவிக்கிறோம். அமர்ந்த தண்ணீர், ஒரு முட்டாளான ஆடாக நம்ம போக மாட்டோம். எத்தனை பேர் போறீங்க, எத்தனை பேர் ரெகுலரா ஜபம் பண்றதுக்கு போறீங்க, இல்ல நம்ம எப்ப பாரு இந்த உலக சாக்கடை தண்ணீரை தான் தேடி போறது, திருப்தி செய்யணும்னாலும் அங்கதான் போவோம், எத்தனை தான் அது ஏமாத்தினாலும் அங்கதான் போவோம், எத்தனை தடவை ஆண்டவர் அமர்ந்த தண்ணீர் நல்லா இருக்குன்னு கொடுத்தாலும் அங்க வரமாட்டோம். அதனாலதான் இந்த மேய்ப்பன் என்ன செய்யறாரா, நம்மள அங்க நடத்துறாரு. எப்படி நடத்துறாரு, நம்மள அநேக நேரத்துல உலகத்துல வெறுமையா ஃபீல் பண்ண வைக்கிறது. அப்படி வந்திருக்கிறீங்களா ஜபத்துக்கு, எவ்வளோ தேடி ஓடுறீங்க, என்னவோ பண்ண பாக்குறீங்க, அதை பாக்குறீங்க, குடும்பத்துல தேட பாக்குறீங்க, அங்க வெறுமை, வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல உபத்திரவங்கள்ல ஏமாற்றங்கள்ல, ஏன் அந்த மேய்ப்பன் அப்படி நம்மள செய்யறாரு, அமர்ந்த தண்ணீர் ரெண்டப்பா, ஆத்மால கலைந்து போகிற இலைப்பாறுதல் இல்லாத திருப்தி இல்லாத நாடுகள் அலமோதுகிற என் நாடே வா என அவர் அப்படித்தான் நடத்துற. நான் கொடுக்கிற உனக்கு நிறைவு பரிசுத்தாவினால தேவ பிரசன்னத்தினால சத்தியத்தின் தியானத்தினால நிறைவான திருப்தி ஆத்ம திருப்தியை நான் கொடுக்கறேன். இல்லைங்களா? கொஞ்ச நேரம் அந்த அமர்ந்த தண்ணீரை அந்த சிந்திச்சு பார்ப்போமா, பல விதமான அமர்ந்த தண்ணீரோடு அவர் நடத்துறாரு. நம்முடைய நல்ல மெய்ப்பன் அந்த மாதிரி நடத்துறாரு. ஒன்னு ரெண்டு நான் சொல்லி பாக்குறேன். என்னங்க அம்மா எப்படிப்பட்ட அமர்ந்த தண்ணீர்னா, முதலாவது யோசிச்சு பாருங்க. முதல்ல வந்து எல்லையற்ற சமுத்திர மாதிரி இருக்கிற தேவனுடைய நித்திய அன்பு அந்த தண்ணி ரெண்டை வரீங்களா? இன்னைக்கு மாலையில எவர்லாஸ்டிங் லவ் ஆஃப் காட், தேவனுடைய நித்திய அந்த ஆழ்ந்த கடலான பிதாவுடைய அன்பு வெளிப்படுது. அந்த கடவுளுடைய அன்பை நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது, அதை ஆழமா சிந்திச்சு பார்க்கும்போது, எல்லையற்ற சமுத்திர மாதிரி அந்த நித்திய சமுத்திரத்திலிருந்து எத்தனை ஆறுகள் வருது, அமர்ந்த தண்ணீர் அது. அந்த ஆறு அந்த நித்திய சமுத்திரம் தான் நம்ம வாழ்க்கையில ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு. The river that makes the city of God glad. ஒரு ஆறு தேவனுடைய மக்களை மாற்றுத்தில சந்தோஷத்துல நிரப்பும். எது ஆழமான ஆறு அது? நிபந்தனையற்ற தேவனுடைய அன்பு. நீங்களும் நானும் நம்மளை பத்தி இன்னைக்கு என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ, என்னதான் நம்ம அதிருப்தியா இருக்கிறோமோ, நித்தியத்திலேயே அன்பு கூர்ந்தாரே அந்த அன்பினால் நித்திய தெரிவை நிபந்தனையற்ற விதத்துல என்னை தெரிய எத்தனை கோடி மக்களை விட்டுட்டு என்னை தெரிந்து கொண்டாரே. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை நேசித்தேன். காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். பிதாவுடைய நித்திய அன்பு. இயேசு என்ன சொன்னாரு? இது இதுலதான் இயேசு நம்மளை நடத்த, நம்முடைய மெய்ப்பன் பிரதான மெய்ப்பன் இதுக்குள்ளதான் நம்மளை நடத்தணும்னு பார்க்கிறார். அவர் சுவிசேஷத்துல அடிக்கடி அதை நமக்கு செய்யல. எத்தனையோ தடவை என் பிள்ளைகளை ஏன் இந்த கவலைப்படுறீங்க, ஏன் பல காரியத்தை குறித்து வருத்தப்படுறீங்க? பிதாவுடைய அன்பை நினைச்சு பாருங்க. பறவைகளை பார்த்து, பூக்களை பார்த்து, பிதா உங்க மேல எத்தனை அன்பு வச்சிருக்காருன்னு என்ன அனுப்பணும்னா, நானே பிதாவுடைய அன்பின் ஒரு வெளிப்பாடு தான். பிதாவு நான் வந்து முதல்ல பிரதானமா அன்பு செஞ்சவர் நான் இல்ல, பிதா உங்களை அன்பு செஞ்சதனுடைய ஒரு பாதிப்பு தான் நான். என்னுடைய அன்பே இவ்வளவு இருந்துச்சுன்னா அப்போ உங்களை நேசிக்கிற பிதாவுடைய அன்பு எடுத்து அவரு தான் மூலம். இஸ் ஒரிஜினல் லவர். அதனோட வெளிப்பாடாகத்தான் நான் வந்தேன். பிதா நம்மளை எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்திருக்கிறாருன்றத வெளிக்காட்டுறது தான் இயேசு கிறிஸ்து ரோமர் நாளில் போட்டிருக்கிற மாதிரி த டிஸ்பிளே ஆஃப் காட்ஸ் லவ். ஏ அன்ப இன்னுமே நீ சந்தேகமே படாத படிக்கு எந்த அளவுக்கு நான் அன்பு கூர்ந்திருக்கிறேன் பாருன்னு சிலுவையில தன் குமாரனையும் கொடுத்த பிதாவுடைய அன்பு. அது ஒரு பிக்சர், நித்திய படம். எந்த அளவுக்கு பிதா நம்மளை நேசிச்சிருக்கா நீ யோசிச்சு பாக்குறீங்களா? உலகத்துல அந்த உபத்திரங்க இந்த கஷ்டங்க இந்த கஷ்டம்னு இருக்கிற அந்த ஆத்மாவே அலமோதிர இலைப்பாறுதல் இல்லாம ஆத்ம திருப்தி இல்லாத ஆத்மாவே, கொஞ்ச நேரம் தலைய இந்த நித்திய ஆறு கரையில படுத்துக்கிட்டு அந்த ஆறு கொஞ்ச நேரம் பாரு. அந்த ஆறு கரையில ரிவர் பேங்க்னு வாங்க, அங்க படுத்துக்கிட்டு நிம்மதியா அந்த ஆறை பார்க்கும் போது என்னை நேசித்த ஆழ்ந்த கடலான ஸ்நேகம் போல என்னை நேசித்த நித்திய பிதாவே இந்த வழக்கு என்ன நேசிச்சவர் அவர் அன்பை நம்ம உணரும் போது நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு விபத்துகளும் நம்முடைய கடந்த கால நிகழ்கால வரப்போற எல்லா வரலாற்றுல நடக்கிற காரியங்கள்லாம் என்னுடைய நன்மைக்கு நடத்த மாட்டாரா? தன் குமாரன் என்றும் பாராத நமக்கு எனக்கு என்ன அன்பு காட்டினவர் ஒரு தீமையும் வாழ்க்கையில வர வைப்பாரா? என எந்த நன்மையும் எனக்கு அவசியமான நன்மைகள் எதுவுமே எங்களுக்கு கொடுக்காம விடுவாரா? ஏன்னா ஒரு ஆழ்ந்த தண்ணீர் தான் அமர்ந்த தண்ணீர். யோசிச்சு பாருங்களேன். சேடா நம்ம கடவுளுடைய அன்பு என்னும் போது நான் இப்ப கொஞ்ச நேரம் பேசுறேன், அதை ஒரு டிராப் குடிச்சிட்டு ஆஹா என்ன நல்லா இருந்துச்சு பிரசங்கம், எல்லா தேவனுடைய அன்பை பத்தி பேசினாரு, ஒரு டிராப்பை குடிச்சிட்டு திருப்பி ஓடிடுறது. நம்ம ஓடிட்டு உலக அவன் அவன் தன் வீட்டுக்கு ஓடி போறாரு. ஆகாய் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஓடி போயிட்டு திருப்பியும் அழுக்கு தண்ணியை குடிச்சுக்கிட்டு உட்காந்துகிட்டு இருக்கிறது. அழுக்கு தண்ணிய குடிச்சுக்கிட்டு குடிச்சு குடிச்சு டீஹைட்ரேஷன்ல இருந்தா நம்ம எப்படி இந்த புத்துணர்ச்சியும் செழிப்போ நமக்கு இருக்க முடியும்? அமர்ந்த தண்ணீர் ஒரு டிராப் குடிச்சிட்டு ஓடுறது இல்ல. இந்த அந்த ஆடு என்ன பண்ணுதான், ஐ லை டவுன் அங்கேயே நிலைத்து இருக்குதான் அந்த அன்புல. அந்த அன்புல நிலைத்திருக்கு. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்க. ஒரு டிராப் கடவுளுடைய அன்பு, அதை நம்ம காண்டி உணர்ந்து ஆழமாக அதுல நிலைத்திருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற எத்தனை மாறா தண்ணீர்களும் கசப்பு ரொம்ப பாஸ்டர், அந்த கஷ்டம பாஸ்டர், இந்த கஷ்டம பாஸ்டர்னு கடவுளுடைய அன்பினுடைய ஒரு டிராப் தண்ணீரை காண்டி நம்ம குடிச்சோம்னா வாழ்க்கையில எத்தனையோ மாறாவ தெரிகிற தண்ணீர்கள் எல்லாம் இனிப்பா மாறிடும். தெரியுமா, கடவுளுடைய அன்பின் பார்வையில அந்த சுத்தியோடு பார்த்தோம்னா இந்த உலகத்திலேயே இருக்கிற என்ன அமிர்தம், வாழ்க்கையெல்லாம் அமிர்தம் குடிச்சாலும் அந்த அன்பின் ஒரு துளிக்கு ஈடாகுமா? யோசிச்சு பாருங்க. கடவுளுடைய அமிர்தம் நித்திய அவருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆறு நம் வாழ்க்கையில ஓடுதுங்க. நித்தியத்துல உன அன்பு கூர்ந்த காலத்துல உனக்காக குமாரனை கொடுத்த உன பிறக்க வைத்த பிறக்க வச்சு இந்த காலத்துல உன வாழ வச்சுக்கிட்டு இந்த ஆறு ஓடுது. நித்தியமெல்லாம் மேல ஆறு ஓடுதையா? உன்னுடைய வாழ்க்கைய வச்சு உன்னுடைய வரப்போற எத்தனையோ சந்ததிகளுக்கு பாதிப்பு ஏற்பட போகுது. உன்னால நித்தியத்துக்கு நான் திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன ஒரு நித்திய அன்பின் ஆறு. சின்ன வாழ்க்கையில் இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னு குறுகி இருக்காத இந்த ஆறு கொஞ்சம் பாரு. ஓடிக்கிட்டு இருக்கிற தேவனுடைய அன்பு இந்த ஆறு நிறைவானது, ஆழமானது, வற்றாதது, இலவசமானது. கடவுளுடைய சிங்காசனத்துக்கு தேந்துவார். அது வெறும் குடிக்கிறது மாத்திரம் இல்ல, அங்க அந்த ஆறுக்கு படுத்திருக்கணும். சோகமா உபத்திரவத்தின் சூரியத்துல நீங்க ரொம்ப தனிஞ்சி உஷ்ணத்துல பாரத்துல தாகத்தோடு இருக்கிறீங்களா, இந்த ஆறு கிட்ட வாங்க. இந்த ஆறு செழிப்பையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்க முடியும். அந்த ஆறுல கடவுள் இந்த அளவுக்கு நம்ம அன்பு செய்தாரா, நான் அவரோடு நம்ம ஐக்கியத்தை நம்ம அனுபவிக்கணுங்க. ஜான் ஓவன் ஒரு அருமையான புக் எழுதியிருக்கார், கம்யூனியன் வித் ட்ரையூன் காட், கிறிஸ்துவ தேவன் சொல்லிக்கிட்டு இருக்கு. அவரோட ஐக்கியம் ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திரிச்சு அவரை நினைச்சு அவருக்குள்ள ஜெபித்து அவரோடு இணைப்புல அமர்ந்து அமர்ந்து நானே கர்த்தர் என்று அறியில் அமர்ந்து அவர் பிரசன்னத்துல இருந்து அவருடைய கம்யூனியன் அனுபவிக்கிறீங்களா? அதுதான் அங்க பசுமையான இடம். அத உலகத்துல உலகத்துல வெளியே போனோம்னா வெயில் கொளுத்துற வெயில் வைங்க. உலகத்துல எங்க போனாலும் கஷ்டம் வேர்த்து கொட்டுது. ஒரு அழகான ஷேட் நம்மளுக்கு கிடைக்குது, ஒரு நிழல் மரம் கிடைக்குது, ஏசி காசு மாதிரி அடிக்குதுன்னு வைங்க. அதுதான் அந்த கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய ஐக்கியம். எந்த அளவுக்கு அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க, ஆத்மாவை திருப்தி செய்யுமே, ஆத்ம சக சாகத்தை கொடுக்கும் தனிக்குமே, இளைப்பாறுதலா, காயப்பட்டிருக்கிறீங்களா, சோம்பலா இருக்கிறீங்களா, இந்த ஆறு பக்கத்துல வாங்கல. தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து வருகிற அந்த ஆறின் தண்ணீரை குடிங்கள. புத்துணர்ச்சியோடு உங்களுடைய சமாதானம் நதி போல ஓடுமே, உங்களுடைய சந்தோஷம் கடல் அலைகளை போல குதிக்குமே. ஜெபம் நமக்கு எவ்வளவு கொலையான பொருளா எடுத்துக்கணும். ஜெபத்தை கடவுள் கிறிஸ்து உயர்ந்த தியாகத்தை கொடுத்து வாங்கி கொடுத்த ஸ்லாக்கியம் தைரியத்தோடு மா பரிசுத்த ஸ்தலத்தோடு அவருடைய ரத்தத்தோடு நம்ம போகலாமே. போகும்போது அப்பேற்பட்ட தேவன் எல்லா ஏற்ற சமயத்தில் சதாயம் செய்யும் கிருபைய கொடுக்கறதுக்கு காத்திருக்கிற கிருபாசனம் நமக்கு இருக்கே. ஏன் ஜபிக்கிறது இல்ல? ஜபித்தாலும் சரியா, ஏன் ஜபிக்கிறது இல்ல? இத்தனை காரியம் வாழ்க்கையில இழக்கிறோம். போன வருஷம்லாம் எத்தனை வியாகுலத்துல வாழ்ந்தோம். இப்பவும் அமர்ந்த தண்ணீர் கிட்ட வராம நம்ம எப்படியே வெகிலியும் கொளுத்திக்கிட்டு, ஒரு பிள்ளை இருக்குதுன்னு வைங்க, கிரமியே குடிக்காம வெகிலியும் கொளுத்திக்கிட்டு கரைய கரையன்னு மெலிஞ்சி போய் அப்படித்தான் ஆத்மாசு நம்ம இருக்கோம். ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு, அமர்ந்த அழுக்கு தண்ணியை ஏன் போய் குடிச்சுக்கிட்டு இருக்கிற, வா மேய்ப்பம் எங்களை நடத்துறாரே அமர்ந்த தண்ணீர் ரெண்டை. கடவுளுடைய அன்பு ரெண்டு தொசனிக்கர் 3:5 சொல்லுது, The Lord direct your hearts into the love of God. கடவுள் உங்களுடைய இருதயத்தை கடவுளுடைய அன்புக்குள்ள நடத்தட்டும். ஜூட் 21, தேவனுடைய அன்பின் வட்டத்துக்குள்ள உங்களை ஜெயித்தருங்க. கடவுளுடைய அன்பு ஒரு பக்கம், நெக்ஸ்ட் கிறிஸ்துவுடைய ஜீவனை யோசிச்சு பாருங்க. கிறிஸ்து அவர்தான் நம்முடைய மீட்பர். கிறிஸ்து மனித கிறிஸ்துடைய மானிடத்தில் தெய்வத்தின் சகல பரிபூர்ணமும் கொடுத்திருக்கார். அவர் தெய்வம் தான், சகல பரிபூர்ணமும் அவருக்கு இருக்கு. ஆனா அவருடைய மானிடத்துல கொடுத்திருக்கிறது காரணம் என்னவா? அதெல்லாம் நம்முடைய சப்ளை தான். நம்ம பலவீனமா இருக்குமா, குழப்பமா இருக்குமா, குற்ற உணர்வா ஃபீல் பண்றோமா, அமர்ந்த சனிரண்டங்க வாங்க மேய்ப்பர்கிட்ட. அவர்தான் நம்முடைய மேய்ப்பர். கிறிஸ்துக்குள்ள நான் யார் என்றதை உணர்ந்து உணரும் போது, ஐயோ குற்றம் அது இதுனே உணர்ந்து வாழ்ந்துகிட்டு வெயில்ல கொழுத்து போயிட்டு இருக்கிய கருத்து போயிட்டு இருக்கிறிய, கிறிஸ்துக்குள்ள நான் யாரு, கிறிஸ்து என்னுடைய அழைப்பார்கள், கிறிஸ்து என்னுடைய நீதி, என் முற்றிலும் அழகுள்ளவர் அவர், கிறிஸ்துவில நான் நீதிமானாக இருக்கிற தேவனுடைய பிள்ளையாக நித்திய சுதந்திரத்தோடு கிறிஸ்துடைய உடன் சுதந்திரவாளியா இருக்கிற போல் சொல்லியா, கிறிஸ்து என் ஜீவன். கிறிஸ்து என் ஜீவன், நான் அவர்கள் வந்த கிறிஸ்து சொன்ன வந்தது வந்து அவங்க லைஃப் அனுபவிக்கணும்னு மோர் அபாண்டன்ட்லி. கடவுள் இந்த ஆறு நமக்கு மத்தியில ஓட்டிக்கிட்டு இருக்காரா, நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் செழிப்பும் புத்துணர்ச்சியும் வளர்ச்சியும் நமக்கு ஆவிக்குரிய விதத்துல எப்படிங்க வரும்? கிறிஸ்துடைய கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசத்தை வாழும் போதுதானே, கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசத்தை வாழும் போதுதான் கிறிஸ்து நமக்குள்ள வாழ்ற. நம்ம வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு மத்தியில, சேவைகளுக்கு மத்தியில, பாடுகளுக்கு மத்தியில நம்ம வளர்ந்து மெயின்டைன் பண்ணப்பட்டு முதிர்ச்சி அடைந்து நம்ம விசுவாசத்துல வளரணும்னா அப்படித்தான் வாழணும் இல்லைங்களா? கிறிஸ்துவ அழகா சொல்லலையா, எத்தனை நிலைமையில இருந்தாலும் என்ன நினைச்சிருங்க, நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீங்க. எத்தனையோ போய் பாட்டில் பாட்டிலா குடிச்சு தங்களுடைய கவலைகள் எல்லாம் மறக்கிறாங்க உலகத்துல. எத்தனை கவலைகள் வியாகுலங்கள் வியாதிகள் இருந்தா நான் உங்களுக்கு ஒரு குடி சொல்லவா, இந்த அமர்ந்த தண்ணீர் கிட்ட வந்து குடிங்க. இதை விட ஒரு நிவாரணத்தை கவலைய மறக்கிற ஒரு ஆல்கஹால் உலகத்திலேயே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், கவலைக்கு போய் பார்ல போய் உட்காந்து குடி குடின்னு குடிக்கணும், இன்னொரு ஊத்து இன்னொரு ஊத்துன்னு. நம்ம ஏங்க இந்த அமர்ந்த தண்ணீர் ஜீவ தண்ணீர் ஆண்டவர் கொடுத்திருக்கும் போது, நம்ம கவலைகள் வேதனைகள் இருக்கும் போது, வறண்டு இருக்கும் போது, வெறுமையா இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாருக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம போய் ஆண்டவருடைய பிரசன்னத்துல அந்த தண்ணீர் அமர்ந்த தண்ணீரை குடிச்சோம்னா எல்லா மாறாதலும் இனிப்பா மாறுது, மாத்திரம் எல்லா கவலைகளும் அகன்று போவுமே. நம்முடைய துக்கங்கள் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரிய மறந்து போயிருவோமே. யோசிச்சு பாருங்க, இந்த மெய்ப்பன் தான் நம்மள அங்க நடத்துறாங்க. அவளுக்கு அவர் சொல்லல, எவ்வளவு தெய்வீகமான வார்த்தைகள். நம்ம வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டிய கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்க எல்லோரும் ஏங்கிட்ட வாங்க, அமர்ந்த தண்ணீரண்ட வாங்க, நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் கொடுக்கறேன். இவர் எங்க நம்மள நடத்துறாரு, இவர் நடத்துற விதம் பாருங்க, எந்த திகிலும் இல்லாம பயப்படவும் இல்லாம நம்மள அமர்ந்த அமைதலான தண்ணி கிட்ட நம்மள நடத்துற. வா என் நாடே, ஏ அலமோதி சுத்துற, உலகத்துல அந்த திசி இந்த திசியில் ஏன் இருக்கிற, வா இந்த அமர்ந்த தண்ணீர் ரெண்டையில் வந்து புத்துணர்ச்சி அடை. ஏசு எவ்வளவு அருமையா நம்மள வரவேற்கிறார், எவ்வளவு விதங்கள் அவர் சொல்ற. சுவிசேஷத்தினுடைய அழைப்புதெல்லாம் இப்படித்தாங்க, இதுக்குதான் அவர் கூப்பிடுறார். யோசிச்சு பாருங்க, ஆத்தும திருப்திக்கும் ஆத்தும இழைப்பாடுதலுக்கும் நிறைவுக்கும் இவைகள் எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னது, என்னுடைய சந்தோஷம் உங்களின் நிலைத்திருக்க நான் சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனா திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போர்கிறேன். அசராத சமாதானம் அமைதலையும் நம்பிக்கையிலையும் தான் உங்களுடைய பலன் இருக்கிறது. ஐயோ பராமரிப்பு புயல் மாதிரி அடிக்குதே, ஐயோ அலமோதுதே, அதே கப்பலே கவுந்தரம் போல இருக்குதேன்னு கதறி அலறோம். ஆனா அந்த கப்பல்ல ரட்சகர் படுத்திருக்கிறாரு நமக்கு தெரியுதா? அவருடைய கப்பல்ல நம்ம இருக்கிறோம்னு எத்தனை அலமோதுனாலும் அவர்கிட்ட வந்தோம்னா ஒரு வார்த்தை சமாதானம். அந்த கலிலியா கடல் உடனடியா அமைதி, உடனடியா அமைதி. ஐயோ குய்யோன்னு குதிக்கிற ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, ஆனா அந்த மெய்ப்பர் கிட்ட வந்தோம்னா, அவருடைய அமர்ந்த தண்ணீர் கிட்ட வந்தோம்னா, அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறி, அமர்ந்திரு நம்பிக்கையாயிரு, ஜபத்துல இரு நம்பிக்கையாயிரு, நானே கர்த்தர் என்று அறி. யோசிச்சு பாருங்க. ஆகவே கடைசியாக இந்த அமர்ந்த தண்ணீர் வந்து தேவனுடைய அன்பையும் இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம என்னவோ நம்ம கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யங்களையும் நாம் நினைத்து தியானித்து ஜெபத்துல அவர் பிரசன்னத்துல இருந்து அனுபவிச்சிருக்காங்க. அதுதான் நமக்கு எல்லா நிம்மதியும் அழைப்பாடுதலும் கொடுக்கும் ஒரு ஆடாக. அவர் தான் சொல்ற இந்த அமர்ந்த தண்ணீர் அன்றைக்கு அவர் நடத்துறார் இல்லைங்களா? நடத்துறது மாத்திரம் இல்ல, அங்க நம்ம நிலைத்து இருக்கணும். இந்த ஆடுடைய தோற்றத்தை பாருங்க, ஹி மேக்ஸ் மீ லை டவுன். ஒரு ஆடு சிங்கம் மாதிரி படுத்து அப்படியே உட்காந்துகிட்டு இருக்கு, அமர்ந்து இருக்குன்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு படம். முதலாவது அது என்ன படத்தை குறிக்கிறது தெரியுமா? அது ஒரு விசுவாசத்தின் இழைப்பார்கள். நமக்கு சும்மா கிடைச்சிடாது, இது விசுவாசம் கிருபைதான். நம்மளுக்கு இப்படி ஒரு இழைப்பார்கள் விசுவாசம். எதுல விசுவாசம்? கடவுளுடைய கேரக்டர்ல விசுவாசம். நான் நம்புகிற தேவன், ஆமாயா எனக்கு பல கஷ்டங்கள் தான், பல உபத்திரவங்கள் தான், பல வியாகுலங்களுக்கு தான், ஆனா என்னுடைய நான் நம்புகிற தேவனுடைய குணாதிசயங்கள் எத்தனை அதிசயம். ஒவ்வொரு தடையும் உபத்திரவங்க கஷ்டங்கள் வரும்போது தாவீது எல்லாம் என்ன பண்றாரு? நான் நம்புகிற தேவனை பத்தி சிந்திச்சு பாக்குறாரு. நான் கர்த்தரின் தேவனா இருக்கும் போது நான் யாருக்கு பயப்படுவேன்? நான் எதுக்கு பயப்படணும்? அவர் குணாதிசயங்கள் மேல நம்பிக்கை நம்ம இருக்கும்போது நம்மளும் எத்தனை உபத்திரவங்கள் இருந்தால் நிம்மதியா ஆடுகள் அந்த ஆடு இழைப்பாடுற மாதிரி ஆற முடியுங்க. அவருடைய கிறிஸ்துவுடைய போதுமான தன்மை உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவர் முற்றுமுடிய முடிப்பாரே, அவருடைய வாக்கு தத்துவத்தின் மாறாத தன்மை விசுவாசம் மட்டும்தாங்க. எத்தனை உபத்திரவம் கஷ்டம் துக்கத்துக்கு இருந்தாலும் இந்த அமைதலான இழைப்பாறுதல் இடத்துல நம்ம இருக்க முடியும். ஆடு விசுவாசத்தோடு இருக்கு, மெய்ப்பன் மேல நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோமா. அடுத்ததாக திருப்தியின் ஒரு தோற்றம். அந்த உலகத்துல மக்களுக்கு திருப்தியே இருக்க முடியாது, வழியே கிடையாது. உலக மக்கள் அப்படித்தான் அலமோதிக்கிட்டு இருப்பாங்க, ஆனா கிறிஸ்துவுடைய ஆடுக்கு மட்டும்தான், ஏன்னா அந்த அவரை நம்பி இருக்கும் போது தான் ஒரு திருப்தியோடு நம்ம இருக்க முடியும். நம்ம போகிற வழி கஷ்டம்தான், சில நேரங்களில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் தான் நம்மளை நடத்தணும், ஆனால் அவர் என்னோடு இருப்பதனால் நான் பயப்பட மாட்டேன். திருப்தி. அடுத்ததாக ஒரு பாதுகாப்பு. என் மீட்பன் கூட இருக்கும்போது ஆடியே சந்தோஷமா நிம்மதியா இருக்கு. ஒரு ஆடை விட ஆபத்தான பயப்படுற மிருகம் இல்லை, ஆனால் அந்த இடத்துல அமைதலாம் இருக்கு. நம்மளும் பலவிதமான ஆபத்துகள், நமக்கு பலவிதமான வியாதிகள், உலகம், பிசாசு, சோதனை, மாம்சம், இச்சை, இது எல்லாத்துக்கும் மத்தியிலும் என் மேய்ப்பருடைய அரவணைப்புல இருக்கும்போது நான் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம எப்போ அவருடைய அரவணைப்புல இருந்து போறோமோ அப்பதான் அலமோதுறது. போகக்கூடாத மேய்ச்சலுக்கு போய் மேயிருது, குடிக்கக்கூடாத அழுக்கு தண்ணிகளை குடிக்கும் போதுதான் நம்ம இழைப்பாறுதல் இறந்துடும். ஆகவே அந்த மாதிரி நீங்கள் வழி தவறி போயிருந்தா, கிறிஸ்துவுடைய ஆடா இருந்தா நினைச்சு பாருங்க. அவர் இந்த வசனத்தின் மூலமா கூப்பிடுறாரு, நீ என்னத்தை மிஸ் பண்றன்னு தெரியலையா, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்துகிறார். அது பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மளை அனுபவிக்க உதவி செய்தோம்.